நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
சார், இப்ப திராவிட கட்சிகளையும் வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறீங்க, இப்ப தேசிய கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் செய்கிறீங்க, இப்ப புதுசா வர்ற கமலஹாசன் ரஜினிகாந்தையும் நீங்க மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறீங்க. நம்ம கேள்வி எப்படின்னா, பொதுமக்கள் பொதுஜனம் இப்ப யாரதான் ஆதரிக்கிறது, அவங்களுக்கு என்னதான் வழின்னு சொல்லுவீங்க?
இல்ல, எல்லாத்துக்குமே வந்து தீர்வு சொல்ல வேண்டியது வந்து ஒரு பத்திரிகையாளனோட வேலையோ இல்ல ஒரு விமர்சனோட வேலையோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தீர்வு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம். இப்போ தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க அவசியம் இல்லாதவங்க. திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு மாறாக வந்து கடந்த 50 ஆண்டு காலம் சாம்ராஜ்யமா தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க திராவிட கட்சி. இவங்களுடைய ஆட்சியில தமிழர்களுடைய தமிழ் மொழியுடைய வளர்ச்சி எந்த அளவுல இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா வந்து ரொம்ப மோசமான இது இருக்கு. 2009 ஈழப்படுகொலையை வந்து முக்கியமான சாட்சிகள்ல ஒண்ணு. திராவிட கட்சிகள் எப்படி போலியாக வந்து தமிழ் தமிழர்னு பேசி தமிழர்களுடைய முதுகில் குட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு வந்து 2009 ஈழப்படுகொலை. இப்படி இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் மாற்றம் வந்து இன்னைக்கு வந்து தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சிகளுடைய வரவுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு ஒரு தமிழகத்துல ஒரு வகையான ஒரு அரசியல் மாற்றம் வருது. இந்திய கட்சிகளும் வேணாம், திராவிட கட்சிகளும் வேணாம் அப்படிங்கிற நிலை மாறி தமிழர் அரசியல் நோக்கி ஒரு சூழல் மாறுது. இந்த சூழலை மாற்றுறதுக்காகத்தான் வந்து அவங்க திராவிட கட்சிகள் இனி வந்து வேலைக்காகாது அப்படிங்கிற சூழல்ல ரஜினி கமல் அப்படிங்கிற மாதிரியான ரெண்டு பேரை களத்துக்கு இறக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் மீதான நம்பிக்கையை வந்து தமிழர்கள் வந்து இழந்துட்டாங்க. அப்போ வந்து மாற்ற புதுசா ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட கொடுக்கணும்னா அப்போ பழைய ப்ராடக்ட் சரியில்லை அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கணும். அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பழைய ப்ராடக்ட் சரியில்லை அப்படிங்கிற தோற்றமும் தமிழர்கள் வசம் வந்து தமிழர் அப்படின்னா பட்டி தமிழர் அப்படிங்கிற ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ அந்த இது கிடையாது. தமிழர் அரசியல் கருத்தியல் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த அரசியல் வசம் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ரஜினி கமல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினிமா மோகத்தை மீண்டும் தமிழர்கிட்ட புகுத்துறாங்க. இதை நம்ம விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான். இந்த சினிமா நடிகர் வரக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரஜினி வந்து தாராளமா தன்னை மராத்தியர்னு வெளிப்படையா சொல்லிட்டே வந்து அவரு இந்த மண்ணில் நான் இவ்வளவு நாள் இருக்கேன், என்னை நம்பி ஓட்டு போடணும் போடுங்க அப்படின்னு பேசலாம். அவரு இப்ப அதுக்கு போலியா வந்து நான் பச்சை தம்மன் நானும் பச்சை தம்மன் இப்படிலாம் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி சொல்லும்போதுதான் அந்த போலித்தனத்தை நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் நீங்க இயல்பாவே இருங்க, உங்களுடைய மொழி அடையாளத்தோட இயல்பா இருங்க. இந்த மக்களை நேசிக்கிறீங்களா, இந்த மக்கள்கிட்ட வேலை பாக்குறீங்களா, இந்த மக்களுக்கு நல்ல செய்யணும்னா அது உங்களுடைய சுய அடையாளத்தோடய வாங்க. திராவிட கட்சிகள் செஞ்ச அதே போலியான அடையாளங்களோட தங்களை தமிழர்களாக காட்டிக்கிறது, இந்த மாதிரியான போலி அடையாளங்கள் செய்யும் போது அது ஒரு நம்பகத்தன்மை ஏற்றதாக இருக்கு. அதே அந்த அடிப்படையிலிருந்து நம்ம இதை விமர்சிக்கிறோம். உடனே வந்து நாளைக்கு பச்சை தமிழர்கள் ஒரு பச்சை தமிழன் ஆட்சிக்கு வந்துட்டா வந்து தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும் அப்படின்லாம் வந்து நாங்கள் நம்ப தயாரா. ஒரு மண் அந்த மண்ணை சேர்ந்த ஒரு நல்லவர்களால் ஆளப்படணும் அப்படிங்கிறதான் இதாக இருக்கு. தமிழர்கள் ஏன் இந்த மண்ணை ஆளக்கூடாது? ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அல்லது தமிழ் மொழியை சார்ந்த ஒருத்தர் வந்து இந்த மண்ணை ஆளணும் அப்படிங்கிற கோரிக்கையே வந்து எவ்வளோ அபத்தமானது அப்படின்னு ஏன் விமர்சிக்கிறாங்க? ஏன் இந்த நிலைப்பாடுல இருந்தால் நம்ம அதை விமர்சிக்கிறோம்? ஏன் ஒரு தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளக்கூடாது? ஏன் திராவிடத்தின் பேரில் தான் இந்த இது ஆளணுமா அப்படிங்கிற கேள்விலாம் இயல்பாக வருது. இது ஒரு சாதாரண ஒரு தமிழர்களுக்கு வர்ற கேள்வி. இதுல இருந்து தான் நம்ம இந்த விமர்சனம் வருது. ஏன் தமிழர்னு சொல்லிட்டா வந்து இனவெறியா இது பண்றாங்க, ஆனா வந்து தமிழர் அல்லாதவர்கள் எல்லாமே வந்து தமிழர் அரசியல் பேசுறாங்க, இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஏன் இது தமிழர் வந்து தன்னை தமிழர்னு சொல்றது இனவெறியாகவும் அல்லது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்னு சொல்றது இனவெறியாகவும் சொல்றதுக்கான இது எப்படி வந்திருக்கு? ஒரு மராட்டியத்தை அந்த மராட்டிய மண்ணை சேர்ந்தவர் ஆளலாம், ஒரு கர்நாடகாவை அந்த மண்ணை சேர்ந்தவர் ஆளலாம் அப்படிங்கும் போது தமிழ்நாட்டை அந்த மண்ணை சேர்ந்தவர் ஆளுத்து போட்டுமே ஏன் வந்து பதட்டம் அடைகிறீங்க? அப்ப இவ்வளவு நாள் இந்த 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வந்து தமிழர் இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை? அந்த அந்த பதட்டம் அந்த உண்மையில இருந்து தானே வருது. இதுல இருந்தா நம்ம எல்லாத்தையுமே விமர்சித்தோம்
இல்லையே. இப்போ அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூட இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் தமிழர்கள் தானே? இப்போ தமிழர்கள்
இது வந்து வெறுமனே வந்து தமிழர்களுக்கு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஜெயலலிதாவுடைய கார் டயரை கும்பிட்டதையும் ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டதையும் தவிர அவர்களுக்கு வேற என்ன தகுதி இருக்கு? இங்கே வந்து இந்த இது இந்த கேள்வி தமிழர்கள் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் முன்னிறுத்துறாங்க, அவங்களும் தமிழர் தானே அப்படின்னு. ஏன் உங்களுக்கு காமராஜர் தமிழரான நினைப்பு வர மாட்டேங்காரு? ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ் நினைக்கு வராங்க, தமிழர் சொன்னா வந்து உடனே ஓபிஎஸ் இபிஎஸ் தானா? உங்களுக்கு வந்து இந்த தமிழர்கள் இல்லை இது தமிழர் சார்ந்த ஏதாவது ஒரு பாராட்டணும் அப்படின்னா வந்து நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா வந்து திராவிட இனம்ங்கிறாங்க. ஆனா வந்து ஏதாவது சாதி வெறி தொடர்பான மோதல் இந்த மாதிரி வந்துச்சா தமிழ் சாதி வெறி அப்படிங்கிறாங்க. ஒரு அது எப்படி ஒரு ஒரே கேரக்டர் வந்து ரெண்டா மாற முடியும்? அம்பியாவும் அந்நியனாவும் எப்படி மாறிக்கிட்டு இருக்க முடியும்? தமிழர் இனம்ங்கிறதுனா உண்மை அப்படின்னா அதுல நல்லது நடந்தாலும் அது தமிழர் இனத்தின் அடிப்படையில தான் இருக்கும், கெட்டது நடந்தாலும் அது தமிழர் இனத்தின் அடிப்படையில தான் இருக்கும்.
அப்படி நீங்க
திராவிடம் தானா?
சரி, அப்படி நீங்க சொல்றத எடுத்துக்கிட்டா சீமான் மாதிரி வந்து சீமான் அல்லது நாம் தமிழர் அப்படின்னு ஆதரிக்கலாம் அப்படிங்கிறீங்களா?
ஆதரிக்க வேண்டியது இல்லை. இது உங்களுக்கு தமிழர் அரசியல்ங்கிறது சீமான்ல இருந்து தொடங்கல, சீமான்ல முடிவு போறதும் கிடையாது. அது ஒரு கருத்தியல், அந்த தமிழ்நாட்டை அந்த மண்ணை சேர்ந்துள்ள ஆளுநர் இந்த கோரிக்கையே ரொம்ப அபத்தமானதுங்க. இந்த இப்படியான ஒரு கோரிக்கையை உருவாக சொல்றதுக்காக இதே வந்து சூழல் தமிழர்களுக்கு வந்திருக்கிறதே மோசமானதுங்கிறேன். அப்ப வந்து மண் வந்து இவ்வளவு நாள் இந்த மக்களால் ஆளப்படலை அப்படிங்கறதுன்னு ஒண்ணுதான். ஒரு தன்னுடைய மண்ணை தங்கள் மொழியை சேர்ந்த ஒருவர் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு சமூகம் வைக்கிறது அப்படிங்கறதே எவ்வளவு இழிவானது, அப்படியான சூழல் எப்படி வந்தது? இதை வந்து சீமானோடையோ இதில் வேற யாரோடைய தமிழர் அரசியல் பேசுறவங்களோடய முடிச்சு போடாதீங்க. இது வந்து தமிழருடைய ஒரு உரிமை சார்ந்தது. இந்த உரிமை யாருனாலும் முன்னெடுத்து செல்லலாம். அது சீமான் ஆகலாம், சீமான் தவறு பண்ணலாம், இல்ல வந்து அவரு இந்த திராவிட கட்சியோட மிக சொதப்பலான ஒரு ஆட்சியை கொடுக்கலாம், மோசமான நிர்வாகத்தை கொடுக்கலாம், என்னென்ன நடக்கலாம். அப்படின்னா பத்தி தமிழர் ஆண்டா வந்து பாலாரம் தேனாரமா ஓடப்போ அப்படி கிடையாது. இது ஒரு கருத்தியல், அந்த கருத்தியல் ஒரு கருத்தியல்ல நேர்மை இருக்கா, அந்த கருத்தியல் உண்மையானதா இல்லையா? இந்த மண் ஒரு மண், அந்த மண்ணை சேர்ந்தவர்களால ஏன் ஆளப்படக்கூடாது? அந்த கருத்தியலுக்கு வேணா பதில் சொல்லுங்க. ஏன் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லிட்டா ஏன் வந்து இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு எரிச்சல் வருது?
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் கார்ட்டூன் வரைந்ததற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள்.
ஊடகப்போர், மீடியா ஓர் நடக்கிறதாக நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க, என்ன புரியலன்னா என்ன மீடியா ஓர் நடக்கு? அப்படி
ஊடகங்கள் தான் வந்து பலமானது. திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு கருத்தியில வந்து எதன் மூலமா உருவா விதைக்கிறாங்க அப்படின்னா ஊடகங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய காட்சி ஊடகங்கள் உருவாகுது, நிறைய பிரிண்ட் மீடியாக்கள் இருக்கு. ஒவ்வொரு மீடியாவும் ஏதோ ஒரு வகையான பின்னணியில இயங்குது, அவங்களுக்கு இயக்கிறதுக்கான ஒரு கருத்தியல் பின்புலம் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த சமீப காலமா வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு இல்லை வந்து 2009 பிறகு வந்து தமிழகம் வந்து ஒரு முக்கியமான கேந்திரமா மாறி ஒரு வெற்றிடம் ஏற்படுது. ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகும் கருணாநிதி அவர்களுடைய மௌனத்துக்கு பிறகும் வந்து ஒரு வெற்றிடம் ஏற்படுது. அந்த வெற்றிடத்தை யார் கைப்பற்றுறது, யாருக்கிட்ட போறது, இப்படி வந்து உருவாக்குற தன்மையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே ஊடகம் செய்யறது தான். இன்னைக்கு வந்து ரஜினி கமல் ரெண்டு பேரையும் வந்து பிரம்மாண்டமா காட்டுறது, அவங்கள பூதாகரமா காட்டுறது, அவர்களுக்கு ஒரு பெரிய மாசு இருக்கிறதா உருவாக்குறது, தோற்றத்தை உருவாக்குறது, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வேற ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தான் வந்து ஊடக போர். ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் வந்து ஒரு ஊடக போர் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஊடக போரை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் வந்து இந்த ஊடகத்தை உள்வாங்குறது, இந்த கருத்தியல் போரை புரிஞ்சுக்கிறதுல வந்து ரொம்ப பலவீனமா இருக்காங்க. அதனால ஊடக போருக்கான முதலீடுகள் பின்னணியில இருந்து இயக்குறது இதெல்லாமே வந்து வேற யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதோ அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேற ஒரு நெட்வொர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேற ஒரு சித்தாந்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழகத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகள் ரொம்ப தீவிரமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதே இந்தி திணிப்புக்கு எதிரான நடந்த இதே மண்ல வந்து இப்படி வேற பிறமொழியினரை வந்து கொண்டு வந்து இறக்கி இறக்குமதி செஞ்சுட்டு இருக்காங்க. பட்டியலுக்கு எல்லாம் வந்து பிறமொழியினர் இருக்காங்க, எப்படி சாத்தியமாகுது? ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் தொழிலாளர், நானும் தொழிலாளர், தொழிலாளர் அடிப்படையில ஒண்ணு சேர்றோம். ஆனா வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு திணிப்பு இருக்கு, ஒரு இந்தி திணிப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற அரசு நிறுவனங்கள் எல்லாமே வந்து பிறமொழியினரால நிரப்பப்படுது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் வந்து யதார்த்தமா நடக்குதா? இந்த கருத்தியலை வந்து உருவாக்குறது, இதை வந்து சாதகமானதாக மாற்றுவது, இது எல்லாத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்டன் அதுதான் வந்து ஊடகம். அந்த ஊடக போரை வந்து எதிர்கொள்றதுக்கான ஒரு பலத்தை தமிழர்கள் வந்து உருவாக்கவே இல்லை, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு.
இப்ப உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யார் வந்து முன்மாதிரி அல்லது உந்துதல் அப்படின்னு சொல்லுவீங்க?
நான் வந்து கார்ட்டூன் வரைகிறது சின்ன வயசுலேருந்தே அப்படிலாம் வந்து இல்லை. எனக்கு வந்து உரலுக்கு இருக்கிறது படம் வரைகிறது, பார்க்கறது வரைகிறது, அந்த மாதிரியான பழக்கம். என்னோடய 21 வயதில் வந்து முதல் முறையாக வந்து கார்ட்டூன் அறியும்போது அறிமுகப்படுத்தின நண்பர் வந்து பாலபாரதிங்கிற அவர், நான் வரைஞ்ச படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து நான் ஓவியர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் காட்டினேன். அவர் வந்து பார்த்துட்டு உன படமே வரைய தெரியல அப்படின்னாரு. அதன் பிறகுதான் அவர் சொன்னாரு, உன்னுடைய கோடுகள் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டான கோடுகளா இருக்கு, நீ முயற்சி செஞ்சா கார்ட்டூனிஸ்ட் ஆயிடலாம். எனக்கு அந்த 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 வார்த்தையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்தியால வந்து கார்ட்டூனிஸ்ட்களே இல்லை, எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு, நீ முயற்சி பண்ணா கார்ட்டூனிஸ்ட் ஆயிடலாங்கிற அந்த வார்த்தை ரொம்ப கவர்ச்சியானதா இருக்கு. ஸோ அன்னைக்கு முடிவு பண்ண கார்ட்டூனிஸ்ட் ஆகுறதுன்ட்டு. அப்போ எனக்கு முதல்ல ஆர்கே லட்சுமணன் அறிமுகமானாரு, மதன் மதின் வரிசையா அறிமுகமாகறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஸ்டைல் இருக்கு. அந்த வரிசையில எனக்கு அறிமுகமானவர் வந்து உதயன். உதயனுடைய கார்ட்டூன்கள் தான் வந்து என்னுடைய கோடுகளின் தன்மையை மாற்றி இதில் முக்கியமான பங்குன்னு சொல்லுது. அது முன்னாடி வரைக்கும் நானும் ஒரு சாதாரண ஒரு ஜோக்கு போடுறதோ அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கார்ட்டூனிஸ்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து உதயனுடைய கார்ட்டூன்கள் பார்த்த பிறகு தான், ஒரு கார்ட்டூன் வந்து வெறுமனே நகைச்சுவை உண்டு பண்ணுறதாக இருக்கக்கூடாது, அது வெறுமனே வந்து கேலி சித்திரமாக வந்து பொழுதுபோக்கு தன்மை உள்ளதாக இருக்கக்கூடாது, அது வந்து இந்த சமூகத்திற்கு செய்தி சொல்லக்கூடியதாகவும் எளிமையாக அரசியலை கடத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது உதயன் கார்ட்டூனிஸ்ட் உதயன் கோடுகளிட்டிருந்தாங்க. அதான் என்னுடைய மிகப்பெரிய முன்மாதிரி அப்படின்னா கார்ட்டூனிஸ்ட் உதயன் அவர்கள் தான்.
சரி, இப்போ நீங்கள் மும்பையில் பிறந்து வளர்ந்தவர் அங்கிற அளவுக்கு தான் நாங்கள் வாசித்திருக்கிறோம், உங்கள் பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பை, என்னுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி. மற்றபடி அப்பாவுக்கு ரயில்வேல பணி, அதனால நாங்கள் மும்பையில் இருக்கோம். அங்கே மும்பை வாழ்க்கை அந்த ஓட்டம், மும்பையில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை தான் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே தான் வந்து என்னுடைய எழுதுகிற ஆர்வம் பற்றி மும்பை தமிழ் டைம்ஸுங்கிற பத்திரிகைகளை வாசகர் பத்திரிகைகள் கதைகள் அப்படி மாதிரி அப்படியான கிடைச்ச தொடர்கள் மூலமாக தான் வந்து ஒரு மும்பை அதே பத்திரிகையில் ஒரு உதவி ஆசிரியராக வேலைக்கு வந்தேன். அதே பத்திரிகையிலேருந்து தான் வந்து கும்பலத்தில் காட்டும் முழு நேரம் காட்டுனிஷாக மாற்றும் இவ்வளோ தான் வந்து சொல்கிறது. மற்றபடி நான் முறைப்படியாக எங்கேயும் ஓவியம் கற்றுக்கல, அப்படியே இயல்பான ஒரு வீச்சு அது தனி இயல்பாக வந்தது. பொதுவாகவே கார்ட்டூனிஸ்டுகள் வந்து அது ஒரு உத்வேகத்தில் வர்றது, அது தன்னியல்பாக வரும். நீங்கள் யாரையும் வந்து ஒரு கார்ட்டூன் வரைய வைக்க முடியும், ஆனால் வந்து ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட்டை உருவாக்க முடியாது. அது அரசியல் கார்ட்டூனிஸ்ட் வந்து இயல்பாகவே வர்றது, அது உங்களுக்குள்ளேயே அந்த அரசியல் ஆர்வம் வரும். இயல்பாகவே வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டோடைய பார்வை போகணும் எல்லாமே வந்து இயல்பாகவே வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வரையவாங்க, கார்ட்டூன் வரைவாங்க, ஆனால் வந்து அவங்களால அரசியலில் உள்வாங்கி அதை வந்து பிரதிபலிக்க தெரியாது. யாரோ ஒருத்தவங்க ஐடியா கொடுப்பாங்க, அதை வந்து வரைஞ்சி காட்டுவாங்க, அவங்கள வந்து ஒரு முழுமையான கார்ட்டூனிஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிறவன் வந்து அந்த கட்டத்தில் வைக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் வந்து முழு முத சொந்தக்காரனாக இருக்கும். யாரோ ஒருத்தவங்களுடைய ஐடியா சிந்தனைக்கு வந்து படம் வரைகிறவரை வந்து என்னால் வந்து ஒரு முழுமையான கார்ட்டூனிஸ்ட் முடியாது. அது யாரோ ஒருத்தவங்களோட சிந்தனை அதுக்கு இவர் வந்து கோடு வரைகிற அவ்வளோதான். அது ஒரு சிந்தனையும் கோடுகளும் வந்து ஒரே நபருடையதாக இருக்கும். அப்போ ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்ட் உருவாகிறது அப்படின்னா இயல்பாக அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரணும், அரசியலில் வாசிப்பு இருக்கணும், தொடர்ச்சியான செய்திகள் மீதான கவனங்கள் இருக்கணும், ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு பின்னணி அரசியல் இருக்கும். நம்ம வெறுமனே நாளிதழ்கள் செய்தி மட்டுமே கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் தேடி படிக்கணும், இதெல்லாம் ஒப்பிடணும், வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியும் போது தான் நீங்கள் வந்து ஒரு கார்ட்டூனை வந்து எளிமையாக அந்த கான்செப்ட் உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வசப்பட ஆரம்பிச்சு. என்ன கேட்டால் வந்து படம் வரைகிறத விட இந்த ஐடியாஸ் தான் ரொம்ப முக்கியமானது. படம் வரைகிறதுக்கு வந்து ஒரு 30 நாட்கள் பயிற்சி எடுத்தால் போதும் ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆயிடலாம், ஆனால் வந்து ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து நீண்ட நாட்கள் வாசித்து வேணும், தொடர்ச்சியான செய்திகள் மீதான கவனம் இதெல்லாம் நடக்கும்.
மிக்க நன்றி பாலா அவர்களே, இவ்வளோ நேரம் எங்களுக்காக செலவிட்டு எங்களோட மனம் திறந்து பேசுனீங்க, மிக்க நன்றி. உங்கள் பணி சிறக்கவும் இன்னும் சிறப்பாக செய்யவும் எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
ரொம்ப நன்றி.
நமது நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அறிய தாருங்கள். அத்துடன் iTunes இல் இந்த பாட்காஸ்டை தரப்படுத்துங்கள்.